इधर सुने अपने रक्त से खामियाँ तेरे लिए, इधर सुने अपने रक्त से खामियाँ तेरे लिए, चाहता हूँ कि मैं खामियाँ जीवित हूँ मैं तेरे लिए, चाहता हूँ कि मैं कामयाब जीवित हूँ मैं तेरे लिए, हालेलुया 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 हालेलुया
मरबड़ी मांग
हालेलुया 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 हालेलुया। खरीदा तूने अपने रक्त से खामियाँ तेरे लिए, यार बनलामा, खरीदा तूने अपने रक्त से खामियाँ तेरे लिए, चाहता हूँ कि मैं कामयाबू जीवित हूँ मैं तेरे लिए, चाहता हूँ कि मैं कामयाबू जीवित हूँ मैं तेरे लिए, हो हालेलुया 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 हालेलुया
மறுபடி வாங்க
ஹalleluya
இவள தான பின்னால இருக்கிறவர்
ஓ ஹalleluya
hallelujah
hallelujah
once again hallelujah
hallelujah hallelujah
வெரி குட் இடிவாது வியாதிவாது
ஓஹோ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ரெண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி ஹல்லேலூயா.
ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே பிரசன்னத்தில் ஆடி பாடி மகிழ்கிறேன். ஆண்டவரே தொடர்ச்சியாக சத்தம் கேட்பதற்கு வந்து நிற்கிறேன். என்னோடு கூட
தேவனே நான் உமதண்ட இன்னும் நெருங்கி
வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம்.
இந்த ஜனங்கள்
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு
ஏற்ற காலம் இன்னமும் வரவில்லை
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
ஆனாலும் ஆகாயினும் தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி
அவர் சொல்லுகிறார்
இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட
வீட்டிலே
உங்கள் வீடுகளில்
குடியிருக்கும்படியான காலம் இதுவோ.
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்,
அன்பை கவனியுங்கள். ஜனங்கள் இது காலம் அல்ல என்கிறார்கள், தேவன் இதுவே காலம் என்கிறார் என்கிற அடிப்படையிலே ரெண்டு மாறுபட்ட கூட்டத்தாருடைய எண்ணங்களை ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் ஜனங்கள். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற ஜனங்கள், தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள், தேவன் கோரேஸ் என்கிற ராஜாவினுடைய ஆவியை ஏவினதனால் விடுதலையாக்கப்பட்டு மிகுந்த திரவியத்தோடு மிகுந்த பொருட்களோடு பாபிலோனில் சிறையாகி இருந்த அவர்கள் தங்களுடைய சொந்த பூமிக்கு, தங்களுடைய சொந்த நாட்டுக்கு, தங்களுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கிற அந்த எருசலேமுக்கு அவர்கள் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக வேலையை ஆரம்பித்த அந்த மக்கள் வந்த காரியத்தை மறந்தார்கள், தெரிந்தெடுக்கப்பட்டதை மறந்தார்கள். தங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருந்த பொருள் எதற்கு கொடுக்கப்பட்டது? திரவியம் எதற்கு கொடுக்கப்பட்டது? பொன்னும் பொருளும் எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்தவர்களாக, ஏற்பட்ட எதிர்ப்பின் நிமித்தமாக, அங்கே ஏற்பட்ட தடைகளின் நிமித்தமாக ஆண்டவருடைய வேலையில் கவனம் செலுத்தாமல் தங்கள் சொந்த காரியங்களிலே ஈடுபட்டு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டார்களே ஒழிய தேவ காரியத்திற்காக சிந்தை செய்யாதவர்களாக அவர்கள் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அப்படி வாழ்ந்து விட்டார்கள். அப்படி வாழ்ந்த போது அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக, அவர்களுக்கு சவால் விடும் வண்ணமாக, அவர்களை மறுபடியும் அவர்கள் விழுந்து போன நிலையிலிருந்து தூக்கி நிறுத்தும் வண்ணமாக ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணினார். ஏதோ குறை சொல்லிவிட்டு அவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஏதோ அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை கடிந்து கொண்டு விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய நஷ்டம், அவருடைய பொருளாதார துறையில ஏற்பட்ட அடிகள், அவருடைய எக்கனாமிக்கல் லைஃப்ல உண்டாகின ஏமாற்றங்கள் அனைத்தையும் மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற காரியத்தோடு கூட தீர்க்கர்கள் ரெண்டு பேரை எழுப்புகிறார். விசேஷமாக ஆகாய் என்ற வயதான ஒரு தீர்க்கதரிசியையும் சகரியா என்கிற ஒரு வாலிப தீர்க்கதரிசியும் எழுப்பி ஆகாய் மூலமாய் சகரியா மூலமாய் ஆண்டவர் அவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். அவருடைய மனதின் நிலையை அவர்களுக்கு விளங்கப்படுகிறார். எதற்காக என்று நீங்கள் கேட்கலாம். ஏனையா ஆண்டவர் கடிந்து கொள்ளும் வண்ணமாக உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள் என்று கொஞ்சம் கடினமாகவே பேசுகிறார் என்று சொல்லலாம். ஆகாய் தீர்க்கதரிசியில் 2 அதிகாரங்கள் மாத்திரம் உண்டு, அதை வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். அவர்கள் விதைத்தார்கள், அறுக்கவும் முடியவில்லை, கொஞ்சமாய் அறுத்தார்கள், மிகுதியாய் விதைத்தார்கள், கொஞ்சமாய் அறுத்தார்கள், சேர்த்து வைத்தார்கள், 50 அம்பாரம் இருக்கும் என்று நினைத்தார்கள். சேர்த்து வைத்த இடத்திலே போய் பார்த்தபோது அங்கு 20 மரக்கால் தான் இருக்கிறது. அவருடைய சேவிங்ஸ்ல அடி, அவருடைய பொருளாதாரத்திலே அடி, அவருடைய வயலிலே அடி, அவருடைய எதிர்பார்ப்புகளே அடி. இப்படியாக தொடர்ந்து அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் ஆகாய் தீர்க்கதரிசியின் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள்.
இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில்
நடந்ததை
உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள்,
உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 19வது வசனம்
களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ?
திராட்சை
செடியும் அத்தி மரமும்,
மாதுளம் செடியும்
ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே,
ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே.
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார்.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. The intention of God to restore his people is to bless them. தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய காரியம் என்ன? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பட் இதற்கான ப்ரீ கண்டிஷன். ஆனால் அதற்கு முன்னதாக நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. கவனியுங்கள் அருமையானவர்களே, கவனியுங்கள். உன்னுடைய சேர்த்து வைத்த பணம் எப்படித்தான் செலவழிந்தது என்று உனக்கே தெரியவில்லை. நீ உழைக்கிறாய், இரவு பகலாய் உழைக்கிறாய், தொழில் செய்கிறாய், ஆனால் அனைத்திலையும் உனக்கு ஒரு பெரிய லாபம் வரும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் போட்ட முதலை காட்டிலும் எடுத்தது குறைவாகவே இருக்கிறது. ஏனென்று உனக்கு தெரியுமோ என்று ஆண்டவர் தன்னை மக்களை பார்த்து கேட்கிறார். நீ எதிர்பார்த்ததும் வரவில்லை, நீ சேர்த்து வைத்ததும் தங்கவில்லை, எல்லாம் வறண்டது போல காணப்படுகிறது. ஐயா, 8 மணி நேரம் உழைத்த போது இருந்த நிலைமை இன்றைக்கு 16 மணி நேரம் உழைத்த போது எனக்கு இல்லையே என்று இயக்கத்தோடு இருக்கிற ஜனத்தை பார்த்து அவர்களை மீண்டும் தூக்கி எடுத்து எந்த நோக்கத்தோடு உன்னை கைப்பிடித்தேனோ, எந்த நோக்கத்தோடு உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேனோ, அதனை நிறைவேற்றுவதற்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றும்படியாக, ஹல்லேலூயா, உன்னை ராஜமுடியாக மாற்றும்படியாக உன்னை உணர்த்திவிக்கிறான். People find it difficult. அனைகர் சொல்லுவாங்க, ஜபக்குமார் கூட்டமா, அகஸ்டின் ஜபக்குமார் கூட்டத்துக்கு போனா அடியோ அடியும் கடியோ கடினு கடிக்கிறார். ஐயா, அடியும் கடியும் தான் ஆசீர்வாதத்துக்கு முதல் படி. ஐயா, நீ சரியா இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் தாங்கும், அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். ஆனால் முறையாக வேதம் சபைக்குள்ளே நடக்கிற காரியங்களை, இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுத்து, இந்த காலம் செயல்படும் காலம், இந்த காலம் சிந்திக்கும் காலம், இந்த காலம் தேவனுக்காய் வைராக்கியம் காட்ட வேண்டிய காலம், இந்த காலம் தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் என்று உங்களை உற்சாகப்படுத்தி நான் இந்த நாட்களின் கூட்டங்களை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை வாசிக்கப் போகிறோம்.
மேலும்
கடைசி நாட்களில்
கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
நன்றாக கவனிங்க. இப்பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கிவிட்டு அப்பொழுதுதான் அந்த வசனத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அங்கே பவுல் தீமோத்தேயு எழுதுகிறார், 2000 வருடங்களுக்கு முன்னதாக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆனா நீங்களும் நானும் வரும் என்று அறிய வேண்டியதில்லை, வந்துவிட்டது என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுது பவுல் இருப்பார் என்றால், இப்பொழுது ஒரு கடிதத்தை எழுதுவா என்றால், அரே தீமோத்தேயுவே, கொடிய காலங்கள் வரும் என்று நான் எழுதினேனே, அது வந்துவிட்டதப்பா என்று எழுதுவார். இப்பொழுது 5வது வசனத்தை வாசியுங்கள்.
தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும்
இருப்பார்கள்.
இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
அப்ப நல்லா கவனிங்க, இந்த கொடிய காலங்கள் என்று கடைசி காலத்தை சொல்லுகிற அந்த பவுல் அங்கே ஒரு பெரிய அட்டவணையை சொல்கிறார். அதை குறித்து கொஞ்சம் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் தெரிய வேண்டியது, இது உலகத்தில் நடக்கும் காரியத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களை பார்த்து என்ன சொல்ல, இவளை விட்டு விலகு. என்னன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவர்கள், ஆண்டவரின் நாமத்தையே உச்சரிக்கிறவர்கள், தேவ சபையிலேயே இருக்கிறவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக. தீமோத்தேயுவே, இப்படி மாறி போகும், ஆகையினால அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று அவர் கட்டளை இடுகிறார் என்றால், இது வெளியே இருக்கிறவர்களை பார்த்தல்ல, உள்ளே இருக்கிறவருடைய நிலைமை. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றியும் என்னை பற்றி தான் எழுதிருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி கொள்வோம். இவர்களை விட்டு விலகுனா நம்மளை விட்டு யாரும் விலகாதபடி நம்ம இதுல கொஞ்சம் நம்மளை சரி செய்து கொள்வது நல்லது. நன்றாய் கவனியுங்கள். எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களா, எங்கே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டேன். இது வெளி உலகத்தில் இருக்கிறவர்களை சொல்லவில்லை, ஆண்டவருடைய வீடு என்று சொல்லப்படுகிற சபைக்குள்ளே இருக்கிறவருடைய நிலைமையை சொல்கிறார். ஆகினால் தான் இவர்களை விட்டு விலகி இருப்பா என்று சொல்கிறார். அவருடைய நிலைமை என்ன? 2வது வசனத்தில் வாசிக்கலாம். எப்படியெனில்
மனுஷர்கள் தற்பிரியராயும்
பணப்பிரியராகவும்
வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும்
தூசிக்கிறவர்களாகவும்
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும்
சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும்
இணங்காதவர்களாகவும்
அவதூறு செய்கிறவர்களாகவும்
இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும்
துரோகிகளாகவும்
துணிகரம் உள்ளவர்களாகவும் இறுமாப்பு உள்ளவர்களாகவும்
தேவ பிரியராயிராமல்
சுகபோக பிரியராகவும்
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள்.
நல்ல கவனிங்கம்மா, இத நான் கொஞ்சம் வித்தியாசமான பிராக்கெட்ல போட விரும்புறேன்.
There is no family values. There is no social value. There is no spiritual value.
நல்ல கவனிங்க, சாதாரணமாக குடும்பத்தில் காணப்பட வேண்டிய அந்த முக்கியமான குணங்களாகிய காரியங்கள் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலே, தேவனை அறிக்கை செய்கிற மக்கள் மத்தியிலே இல்லாமல் போகுமா? போன வாரத்தில் நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்கு சொன்னாள், 3 வயதுக்கு நிரம்பிய தன்னுடைய பெண் பிள்ளைக்கு அப்பா அழகான ஒரு டிரெஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பிள்ளை தன்னுடைய அறையில ஓடி சென்று அப்பா வாங்கி கொடுத்த டிரெஸ் போட்டுச்சு. போட்டுட்டு திரும்ப வந்து, டாடி உங்களுக்கு மூளை இருக்கான்னு கடிச்சு. யாரு? ஒன்லி 3 இயர்ஸ். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கொடுக்கிற வேல்யூ பார்த்துக்கோங்க. எங்க அப்பா சாகுற வரைக்கும் என் பேரை சொன்னா கை காலெல்லாம் நடுங்கும். அது அந்த காலம். இப்போ 3 வயது பிள்ளை வேகமா போச்சுது, டிரெஸ் மாத்திச்சு, திருப்பி வந்து அவருக்கு மூளை இருக்கா டாடி? அப்பாவுக்கு ஷாக். என்னம்மா என்னடா சொல்ற? சம்மி பட்டன் தெரியாத ஒரு டிரெஸ் ஒரு டிரெஸ்ஸா? விளங்கல சிலருக்கு தொப்பு தெரியாத டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு வம்சனா? யாருக்கு யாரு பாடம் சொல்லி கொடுக்கிறா? அப்பாவுக்கு சின்ன மகா இன்னைக்குதான் 1 இலை தான் விட்டுருக்கு, 2 இலை கூட விடல, 1 இலை தான் விட்டுருக்கு. அதுக்குள்ளே சொல்லுது, உனக்கு மூளை இருக்காயா? உலகத்துல எல்லாரும் தொப்புல காட்டிக்கிட்டு நடக்கிறாங்களே, அல்லேலூயா, நீ என்னடா இப்படி போயிட்டு இருக்கிய? ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னாரு. ஐயா சொன்னதை சொல்றேன், நான் இனிமே மோசைய போல முக்காடு போட்டுதான் சபையை நடத்தணும் போல தெரியுதுன்னு. நான் அவரை கேட்டேன், என்னையா உமக்கு முகத்துல அவ்வளவு பிரகாசமா? இல்ல பிரதர், எங்க ஆளுங்க பண்ற டிரெஸ் போட்டா எனக்கே வெக்கமா இருக்குது, அதனால மோசைய போட்டு போல முகத்தை மூடினாதான் இன்னும் வாழ முடியும் போல, ஊழியம் செய்ய முடியும் போல, இது நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னாரு. What is happening inside the church today? இன்றைக்கு சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் என்ன கேட்டா, அத்தா பெரிய ஊழியக்காரன் மகளே சினுக்கு சினுக்குன்னு போட்டுட்டு வரும்போது நாங்க மட்டும் மினுக்கு மினுக்குன்னு போடக்கூடாதா? ஹலோ, அத்தா பெரிய ஊழியக்காரங்க பிள்ளைங்க ஒவ்வொரு காட்சிக்கு வித்தியாசமாய் அவர்கள் சினுக்கு சினுக்குன்னு போடும்போது நாங்க என்ன குறைஞ்சவங்களா பிரதர்? உண்மைதான், உண்மைதான். தேவ பக்தியின் வேசித்துக் கொள்வார்கள், ஆனால் தேவனையோ தங்கள் உடையிலேயே மறுதளித்து விடுவார்கள். வேற எதிலையும் மடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு முதல்ல ஆண்டவர் சொல்லிக் கொடுங்க பிரதர். அவன் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று சொன்னார்களே, எங்கயா போயிட்டு, எங்க போயிட்டு? அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. மனிதன் இன்றைக்கு சுபாவ அன்பை இழந்துவிட்ட ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம் என்பது உண்மை.
மனிதன் தன்னுடைய காணப்படுகிற பொல்லாத இச்சைகளினால் நிறைந்தவனாய் சுபாவமாய் நேசிக்கிற அன்பையும் இழந்து விட்டான். உலகத்திலே அது நடப்பது உண்மைதான். என்னோடு கூட என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பிள்ளையை காண்பிக்க முடியும். என்னை மகளாக எடுத்திருக்கிறவளை, என்னுடைய கடைசி மகளாக, அவளுக்கு சேரன் என்று பெயரிட்டு அவளை நாங்கள் கையில வைத்து கொஞ்சுகள் அந்த பிள்ளையை நீங்கள் பார்க்கலாம். அவளுக்கு 4 மாதங்கள். என்னையா 60 வயதுல போய் யாராவது பிள்ளையை தத்தெடுப்பார்களா என்று கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வேற ஒரு ஊரிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என் மனைவி எனக்கு ஒரு டெலிபோன் பண்ணினாள். என்ன என்று கேட்டேன். அவள் சொன்னாள், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிள்ளைய தாய் தூக்கி போட்டு போயிட்டா 2வது நாள்ல. ஆகையினால அந்த பிள்ளையினுடைய நிலைமையை பார்த்து அங்க இருக்கிற பெரும் நாய்க்கள் அவருடைய இடது கையை தின்னுட்டு பிள்ளைக்கு ஒரே ஒரு எலும்பு மாத்திரம் தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த அழுக்குல அழுகி போய் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிள்ளையை கண்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆஸ்பத்திரியில அதனுடைய கைகளை எடுத்துக்கிட்டோம். அந்த பிள்ளையை நான் வீட்டிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தபோது அந்த பிள்ளையை பார்த்தேன். அந்த பிள்ளையினுடைய பிஞ்சு முகத்தில் அந்த தாயினுடைய பாசம் ஒரு நிமிடம் ஒரு கணம் கூட தெரியவில்லை. 10 மாதங்கள் சுமந்திருந்தாள். தனக்கு பிறந்த பிள்ளையை தூக்கி நாய்களுக்கு இறையாக்கி விட்டு போய்விட்டாளே தாய். இது உலகத்தின் சுபாவ அன்பில்லாத நிலைமை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலையும் சுபாவ அன்பு என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு பொல்லாத கொடிய காலம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சப்டியூ ஆர் சப்மிட் யுவர் சில்ட்ரன். உடைய பிள்ளையை வளர்ப்பது அத்தனை கடினமாக மாறிவிட்ட பொல்லாத காலம். ஏன் ஐயா, இது கடைசி காலம், இது கொடிய காலம். அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம், ஆனால் நான் முடிக்க முடியாது என்பதனால கொஞ்சம் தாண்டி போக விரும்புகிறேன். இந்த காலத்தில் மனுஷன் எல்லா நிலைகளிலையும் his wickedness will be growing. அவனுடைய பொல்லாப்புகள் ஏராளமாக பெருக ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஆண்டில வாலிபர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்துவதற்கு இலங்கைக்கு நானும் சகோதரன் வெஸ்லியும் கடந்து சென்றோம். அங்கே வாலிபர்கள் 82 சபைகளில் இருந்து வந்திருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து கீழே சிங்கள பகுதிகள் வரை 82 சபைகளில் இருந்து சபைக்கு 6 பேர் மாத்திரம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்ததினால் 500 பேருக்கு மாத்திரம் எங்களுடைய கேம்ப் சைட்ல இடம் உண்டு என்று சொல்லி 3.5 நாட்கள் அவர்களோடு கூட பேசும்படியாக நான் கடந்து சென்றிருந்தேன். ஏனென்றால் அதற்கு முன்னதாக இதே SGC காலேஜிலேயும் சென்னையிலே MCC ஸ்கூலிலேயும் திருச்சியிலே அரிஸ்டோ ஹோட்டலிலேயும் கோயம்புத்தூரில் காருண்யா கல்லூரியிலேயும் நாங்கள் கிட்டத்தட்ட 5000 வாலிபர்களை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் போதித்த போது அவர்களுக்குள்ள பெரிய அழுகையின் குரல் கேட்டது. அவர்கள் தன்னுடைய பாவங்களை பச்சை பச்சையாய் அவர்கள் சொல்லி அறிக்கையிட்டு விடுதலை பெற்றவர்களாக கடந்து சென்றார்கள். இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஒரு ஸ்ரீலங்காவினுடைய போதகர் என்னை அணி, அண்ணன், the same thing is required for Sri Lanka, why don't you come? ஏன் இதற்கு நீங்கள் வரக்கூடாது என்று கேட்டபடினாலே அதற்கு மாத்திரம் நானும் சகோதரனும் கடந்து சென்றோம். அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்களாக மாறின. 500 பேர் 82 சபைகளில் இருந்து வந்திருந்தார்கள். பலவிதமான சபை பிரிவுகளில் இருந்து வந்திருந்தார்கள். அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் யூத் லீடர்ஸ். தங்களுடைய வாலிப இயக்கத்தை நடத்துகிற மக்களைத்தான் தெரிந்தெடுத்து போதகர்கள் அனுப்பியிருந்தார்கள். தங்களுடைய வாலிப பிள்ளைகளை நடத்துகிற பெண்களையும் ஆண்களையும் அனுப்பியிருந்தார்கள். 2வது நாளிலே நான் வாலிபத்தின் பாவங்களை குறித்து கொஞ்சம் ஓப்பனாக வெறுமனையாக நிர்வாணமாக அவர்களுக்கு முன்னதாக நான் அவர்களுக்கு சொல்லி அவர்களை தேவனிடத்தில் இழுப்பதற்கும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அவர்களை வழிநடத்தின போது அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு அவர்கள் ஓ என்று அது கதறி அழுந்தது மாத்திரமல்ல, இறுதி நாளிலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று சொன்ன போது சிலர் என்னிடத்திலே, சிலர் சகோதரி வெஸ்லியிடத்திலே வந்து தங்களுடைய பாவத்தை உணர்த்த
அவர்கள் சொன்ன காரியங்கள் எங்களை நிலைகுலைய செய்துவிட்டது.
நம்ப முடியவில்லை. ஒரு பையன் வந்து சொல்கிறான், யூத் லீடர், சபையில யூத் லீடர், அவன் சொல்கிறான், என்னுடைய சொந்த சித்தி எனக்கு மாதந்தோறும் அவளோடு நான் வாழ்வதற்கு உடல் உறவு கொள்வதற்கு பணம் தருகிறாள். இன்னொரு மனிதன் சொல்கிறான், நான் போகாத இடங்களே கிடையாது, நான் தொடாத ஸ்திரீகளை கிடையாது சபைக்குள்ளே.
அம்மா, அநேக நேரங்களில் இந்த மனுஷன் பீகார்ல இருந்து வந்து கத்தத்தானே வருகிறான் என்று சொல்கிறான். ஏனென்றால் இன்றைக்கு உள்ளே இருக்கிற சீழை அழுத்தி அதை எடுக்கிறதற்கு தெரியாதவர்கள் மேலே சமாதானம் சமாதானம் என்று பூசி சபையினுடைய காயத்தை கட்டுவதற்கு பதிலாக அதை அப்படியே விட்டுவிட்டு வருகிறாள். ரணம் ஓடி போயிருக்கிறது.
இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறபடினால் தான்
நான் உங்களோடு கூட இப்படி கொஞ்சம் கடினமாகவே பேசுகிறேன். என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள்.
ஐயோ, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசுகிறவர்கள் எங்கே? ஆகையினாலே கடைசி காலங்களிலே மனிதருடைய நிலைமை இப்படி மாறிவிட்டது. தேவ பக்தி உண்டு,
ஆனால் தேவ பிரியம் இல்லை. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே மீட்டிடுமே.
அற்புதங்களை ருசிக்கிறவர்கள் தான் நாங்கள். The doctor lady said, "Anan, it is just a miracle. I cannot believe that with my own eyes." என்னுடைய கண்களாலே அதை நம்ப முடியவில்லை. What did happen?
ஐயா, அற்புதங்களுக்கு விரோதி இல்லை.
அற்புதங்களையே நோக்கி ஓட வைத்து அந்த கிறிஸ்து இன்றைக்கு சபைக்குள்ளே பக்தியின் வேகத்தை மாத்திரம் தரிக்க வைத்து விட்டானே என்கிற ஆதங்கம் உண்டு.
தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கடைசி காலத்தில் வாழ்கிறோம், கொடிய காலத்தில் வாழ்கிறோம்.
கீழ்ப்படிய பிள்ளைகள் மறக்கிறார்கள். They don't want to obey.
இங்கே மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு நான் கடந்து சென்று நான் பார்க்கிற சில காரியங்கள் தான், how much the end time affects the Christian family. That is one of my survey.
என்னுடைய வாழ்க்கையில நான் காண்கின்ற விரும்ப காரியம், எப்படி கடைசி நாட்கள், கடைசி நாட்களின் காரியங்கள், கடைசி நாட்களின் ஆவிகள் எப்படியாக கிறிஸ்தவ குடும்பங்களை கெடுக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்கிறேன். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த குடும்பத்தில் தங்கினாலும், எங்கே நுழைந்தாலும் நான் அதை அறிவதற்கு முயற்சி செய்து நான் கண்டதெல்லாம்
கொடிய காலங்கள், கொடிய காலங்கள். இதுவே அது காலம், இது கடைசி காலம். வெளியில் அல்ல, உள்ளே. தேவனங்களோடு கூட பேசுகிறா, தேவனங்களோடு கூட பேசுகிறா. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அதையே 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கலாம். 3:4 வாசிக்கலாம்.
ஏனென்றால்,
ஏனென்றால்
அவர்கள் ஆரோக்கியமான,
இது யார், இது யார், உலகத்தால் அல்ல. It's talking about the church. Let me tell it again. Paul is talking about the church of God. தேவ சபையை குறித்து பவுல் எழுதுகிறான். அவர்கள் ஏனென்றால் பிற்காலத்தில் எப்படி இருப்பார்களாம், பவுலின் காலத்திற்கு பின்னாக அவர்கள் எப்படி இருப்பார்களாம், ஏனெனில் அவர்கள்
ஆரோக்கியமான உபதேசத்தை,
ஆரோக்கியமான உபதேசத்தை
பொறுக்க மனதில்லாமல்,
பொறுக்க மனதில்லாமல்
செவிதனம் உள்ளவர்களாகி,
செவித்தினவு உள்ளவர்களாகி
தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற,
தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற
போதகர்களை,
போதகர்களை
தங்களுக்கு திரளாக சேர்த்து,
தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு
சத்தியத்துக்கு செவியை விலக்கி,
சத்தியத்துக்கு செவியை விலக்கி
கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். That's about the preaching and the preacher. இது பிரசங்கத்தையும் பிரசங்கிகளையும் குறிக்கும் காரியம். என்ன
கடந்து போகும் காலம். அதற்கு என்னமாம், அதற்கு காரணம் என்னமாம்? People will look for preachers to meet their need, meet their want. They are not willing to listen what is needed. என்ன தேவையோ அதை கேட்கிறதற்கு இஷ்டம் இல்லை, என்ன விருப்பமோ அதை கேட்பதற்கு வாஞ்சேன். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. சபைக்குள்ள பிரசங்கிகளும் பிரசங்கமும் எப்படி இருக்குமா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தேவை என்பதே அல்ல, என்ன உங்களுக்கு விருப்பம். ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போங்க, ஒரு வியாதின்னு சொல்லுங்க, டாக்டர் உங்ககிட்ட கேட்பாரா உங்களுக்கு எந்த மருந்துங்க பிடிக்கும் அப்படி கேட்பாரோ? வயிற்று ஒரு பெரிய கட்டி வந்திருக்குது, அவர் கேட்பாரோ எந்த மருந்துங்க பிடிக்கும்? நீங்க உடனே சொல்லுங்க, நல்லா இனிச்சு கிடக்குற மாதிரி, மனத்து கிடக்குற மாதிரி, ஆரஞ்சு பிளவர்ல இருக்கிற மாதிரி ஒரு டானிக் கொடுங்க டாக்டர். அப்படியாப்பா நீ அதையே குடிச்சிட்டு அடுத்த நாள் செத்து போகும். அப்படித்தானே நடக்கும். ஒரு டாக்டர்ல போய் உங்களுடைய வேதனையை காட்டுறீங்க, ஒரு பெரிய வலி இருக்கிறது, இந்த வலிக்கு டாக்டர் டாக்டர் நான் விரும்புற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் சொன்னா, டாக்டர் சொன்ன காய மூடுடா, உனக்கு இருக்கிற கட்டி போடணும்னா நான் போடுற செய்யற செய்ய. பட் நம்ம பிரீச்சர்ஸ் உங்களுக்கு எது விருப்பமோ, உங்களுக்கு எது நாட்டமோ, மனுஷனுக்கு எப்பந்தாயா மனசு நிறைஞ்சிருக்கு, கண்ணு நிறைஞ்சிருக்கு, அதனால நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்பேன்னு சொன்னா, அப்படியே அப்ப என்ன ஆசீர்வாதமான கூட்டம், பரவசம் தாண்டி ஆடுது. கொஞ்சம் கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, உல்லாசமாய் வாழாதே, உலகத்திலே வாழ்ந்து விடாதே, உலகத்துக்கு விட்டு போடாதே, சொல்லாத வழிகளை தெரிந்து விடாதேன்னு சொன்னான். இந்த மனுஷன் கூட்டத்துக்குள்ள போனா டமா டமான்னு இடிக்கிறாரு, இது வேண்டாம். அப்படித்தானே இந்த காலம். எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட காலம். கைய நீட்டினா தொம்மு தொம்முன்னு உழணும். அப்படியே அப்பா அற்புதத்தை பார்த்தியா, அவர் கையத்தான் நீட்டுறாரு, தொடவே மாட்டுக்கிறார், தொம்முனு உழுறா, எதுக்கு உழுறான் தெரியாது. பீகார்ல மதுபனின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டத்தை நடத்த நாங்க போயிருந்தோம். மதுபனின்னு ஒரு இடத்துல நாங்க ஊழியம் செய்யறோம். அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறதுக்கு அவரும் பேசினார். முதல் ஆளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, அவர் கைய வச்சோம் அவன் தொம்புன்னு விழுந்தான். மனுஷன் இருந்தவெல்லாம் தொம்பு தொம்புன்னு விழுறான். அவனை கூப்பிட்டு ஏன்பா விழுறான், அவன் விழுந்தாதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டான். நான் ஒருத்தனை அவன் டைட் பேண்ட் போட்டுருக்கான், அவனை அவன் உள்ள போறான்னு சொல்லி நான் அப்படி யோ உடியா அப்படிங்கிறான். என்னையே சொல்றான் உடியா. நான் கேட்டேன் எதுக்குப்பா, உளுந்தான் ஆசீர்வாதம், நீ என்ன உழ விட மாட்டேங்கிறேன். அவன் உளுந்தது மிச்சம் இல்ல, பேண்ட் கிழிஞ்சு போச்சு. This is what happened. நம்ம நினைச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் கையை நீட்டாமல விழுந்துட்டார், பயங்கரமான அபிஷேகத்துல வந்திருக்கிறார் ஆளு. Forget about it. You are getting deceived. You are getting deceived. நீ வஞ்சிக்கப்படுகிறாய். ஏன்னா நமக்கு அதுல ரொம்ப ஆசை. விழுந்து எந்திரிச்சவன போய் கேளுங்க, நாளைக்கு என்ன பண்ண முதுகு வலிக்குமா, வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். We think these are the manifestation of God. தேவனுடைய வெளிப்பாடுகள் என்று நினைக்கிறோம். தேவனுடைய வெளிப்பாட்டை, என் வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடு எனக்கு தேவையில்லை, தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு தேவையில்லையம்மா. என்னுடைய செவிக்கு ஏற்றார் போல பிரசங்கிகள், என் செவிக்கு இன்பமானவைகளை பேசுகிற பிரசங்கிகள் எனக்கு வேண்டும் என்று சொன்னது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு சொன்னார். வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அன்றைக்கு நிறைந்த மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் காண்பிக்கிறேன். அது இன்றைக்கு நடக்கிறதை நீங்கள் காணலாம் என்பதற்காக நான் கொஞ்சம் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் 31 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
என் ஜனங்கள் போல உட்கார்ந்து,
என் ஜனங்கள் போல உட்கார்ந்து
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள்,
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள்,
ஆனாலும்
அவைகளின்படி செய்கிறதில்லை.
அவர்கள் தங்கள் வாயினாலே
இன்பமாய் பேசுகிறார்கள், இன்பமாய் பேசுகிறார்கள்.
அவர்கள் இருதயமோ,
அவர்கள் இருதயமோ
பொருள் ஆசையை பின்பற்றி
போகிறது.
இதோ
இதோ
நீ இனிய குரலும்
நீ இனிய குரலும்
கீத வாத்திய
வசீதம் வாத்தியம் வாசிப்பதில்
சாமர்த்தியமுடையவன்
சாமர்த்தியமுடையவன்
பாடும் இன்பம்
பாடும் இன்பமான பாட்டுக்கு
சமானமாயிருக்கிறான்
சமானமாயிருக்கிறாய்.
அவர்கள் உன்
வார்த்தைகள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்
ஆனாலும்
ஆனாலும்
அவைகளின்படி செய்யாமல் போகிறார்
அவைகளின்படி செய்யாமல் போகிறார். ஆகையினால்
அது வருகிறது
அது வருகிறது
அது வருகையில்
அது வருகையில்
தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால்
தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று
அறிந்து கொள்வார்கள் என்றார்.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜனத்தினுடைய நிலைமையும் தீர்க்கதரிசியினுடைய நிலைமையும் ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்கிறார். உன்னை பார்த்தவர்கள் சொல்வார், நீ இன்பமானவன், உன் பேச்செல்லாம் எனக்கு நல்லா இருக்குப்பான்னு சொல்வாங்க. ஆனா நீ செவி கொடுக்க முடியாதபடி தடுக்கிறது என்ன? உள்ளே இருக்கிற பூராசையும் அம்மா ஐயா திடீர் திடீர்னுட்டு நம்முடைய மாவட்டங்களில நம்முடைய மத்தியில திடீர் திடீர்னு புது புது திட்டங்கள் வருகிறது. சில நாளைக்கு முன்னதாக பத்திரிகையில ஒரு விளம்பரம் வந்தது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுல போட்டிருந்தது, வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்புகிறீர்களா? உங்களை இலவசமாக பாஸ்போர்ட் எடுக்க வைத்து, உங்களை இலவசமாக விசா வாங்கி கொடுத்து விட்டு, உங்களுக்கு இலவசமான டிக்கெட் வாங்கி வைத்து, வேதாகம கல்லூரியில படிப்பதற்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம், மாறுங்கள். ஒரு போதகர் சொன்னார், எங்க மருமக ஊழியத்துல இருக்கிறார், அவருக்கு எப்பவும் டிகிரி கொஞ்சம் வாங்கணும்னு ஆசை, தியாலஜிக்கல் டிகிரி வாங்கணும்னு ஆசை, அது வெளியே போய் படிக்கணுங்கிற ஆசை, அதனால உடனடியா கான்டாக்ட் நம்பரை கொடுத்து அதுல போன் பண்ணி போட்டிருந்ததுனால அவரை போன் பண்ணி கேட்டாங்க, ஐயா நீங்க எழுதியிருக்கிறது உண்மைதான் அங்க சொன்னாங்க? ஆமா ஐயா உண்மைதான், உண்மைதான், வாங்க சொல்லிவிட்டார்கள். இதற்கு கொஞ்சம் மாமனார் கொஞ்சம் உச்சரித்தார்கள், இது எங்கேயோ உதைக்குது, ஆவியில விடுதலையே இல்லாம இருக்குது, யாரையா உன் காசு போட்டு கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறான்னு சொன்னா என்னமோ செய்ய போறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அந்த வார்த்தை அந்த மருமகனுக்கு கொஞ்சம் உதைச்சதுனால தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரையும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தார். அந்த ஃப்ரெண்டா போன் பண்ண சொன்னார். அந்த ஃப்ரெண்டு போன் பண்ண போது அவர் சொன்னார், ஆமா 19ஆம் தேதி 20ஆம் தேதி வெள்ளக்காரங்க வராங்க, அவங்களை உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னது, வரும்போது வெறும் 2500 ரூபாய் மட்டும் பண்ணுங்க போதும். நான் சிறு பையனா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டான், 1 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கள், நீங்கள் பணக்காரர் ஆவது எப்படி என்கிற ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன் என்ற 1 ரூபாய். அந்த நாட்கள்ல 1 ரூபாய் கொஞ்சம் பெருசுதான், இன்னைக்கு 1 ரூபாய்தான் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேங்கிறான். 1 ரூபாய் உடனே நிறைய பேர் மணி ஆர்டர் பண்ணாங்க, நிறைய பேர் ஏராளமான மணி ஆர்டர் பண்ணாங்க. 1 மாசம் கழிச்சு அவனே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், பணத்தை சேர்க்கறதுக்கு தான் படிப்போம் எல்லாரும் அனுப்பணும், பணத்தை சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிறவர்கள் இப்படித்தான் எழுப்பி, 2500 அனுப்புறேன் அவனை அங்க அனுப்புறேன். நேபாளத்துல எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், நல்ல ஒரு சபை வச்சிருந்தார், 200 பேரை வச்சிருந்தார், அவர் எனக்கு மொழிபெயர்ப்பார். நான் நேபாளுக்கு போகும்போதெல்லாம் நேபாள மொழியில எனக்கு மொழிபெயர்ப்பார், நான் ஆங்கிலத்தில் பேச அவர் மொழிபெயர்ப்பார், அழகான ஆங்கிலம் பேசுவார், நேபாளி பேசுவார், ஹிந்தி பேசுவார், அழகான ஒரு நல்ல ஒரு சபையை வைத்திருந்தார். அவருடைய சபைக்கு 2 பேர் வந்தார்கள், வந்தவர்கள் 2 நாட்கள் பயங்கர கூட்டத்தை நடத்தினார்கள், சபையில ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு, இதற்கு அவர் இவர் பிரித்து விட்டது. அப்பொழுது அவர் பார்த்து சொன்னார்கள், உன் சபை மிகவும் ஏழையா இருக்கிறது, நேபாள சபைகள் ஏழையா இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது, இது தேவ சித்தம் இல்ல, உங்க சபையிலிருந்து கொஞ்சம் பேரை அமெரிக்காவுக்கு நான் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு வயல் வாங்கி தருகிறேன், நீ கொஞ்சம் பணத்தையும் அவருடைய பாஸ்போர்ட்டையும் ரெடி பண்ணியிருந்தார். பாஸ்டருக்கு கொஞ்சம் பொருள் ஆசை வந்துச்சு, அவர் நினைச்சார், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வந்த ஆளு இவங்க எல்லாம் தசம பாவம் கொடுத்தானா நீ ஓவோன்னு இருக்கலாம், இத்தனை எல்லாம் தசம பாவம் 10% எல்லாம் கால்குலேட் பண்ணி சொன்னார், 20 பேரை நீ அனுப்பினா 2 ஆள் அமெரிக்காவில் சம்பாதிக்கிற சம்பாதிக்க உனக்கு நேபாளில கிடைக்கும். இவர் என்ன சொன்னா தெரியுமா, சபையின் மக்களை பார்த்து, சபையின் மக்களே கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து விட்டார், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி இவர்களை அனுப்பியிருக்கிறார் தேவ தூதர்களை போல, ஆகினால யாருக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போக ஆசையோ நீங்க எல்லாம் கொஞ்சம் காசும் உங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணுங்க. நாங்க அந்த சபையிலையும் பொருள் ஆசை உள்ளவர்கள் கொஞ்சம் இருந்தாங்க, உடனே 18 பேர் பாஸ்போர்ட் ரெடி பண்ணாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க, $10,000 ரெடி பண்ணாங்க, பாஸ்டர் கொடுத்து, பாஸ்டர் பாஸ்டர் எப்படியாவது எங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிவீங்க. அந்த ஆளுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க நேபாளத்துல எல்லாம் கொடுக்கக்கூடாது, நைஜீரியால வந்து கொடுக்கணும்,
அவருக்கு நைஜீரியாவுக்கு டிக்கெட் வாங்கினாரு, நைஜீரியாவுக்கு போனாரு. அங்க அவரை ஹோட்டல்ல வரவேற்று அவரை உட்கார வைத்தார்கள். ஹோட்டல்ல சொல்லி எத்தனை பாஸ்போர்ட் கொண்டு இருக்கீங்க கேட்டார்கள். 18 பாஸ்போர்ட் சொன்னார்கள். அதற்கு பிறகு பணம் கொண்டீரா, பணம் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தார். ஹோட்டல்ல இருங்கள், நான் போய் எல்லா பேப்பரும் ரெடி ஆக்கி விட்டு உங்களுக்கு வருகிறேன் சொன்னார். போனவனை இன்னைக்கு வரைக்கும் காணும். பாஸ்டர் ரிட்டர்ன் டிக்கெட் நல்ல வேலைக்கு வச்சிருந்தாரு, அதனால திரும்பி நேபாளத்துக்கு வந்தார். சபையின் மக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்தபோது சபை மூன்று துண்டாயிற்று, மூன்று பிரிவாக மாறிச்சு. கூடவே இன்றைக்கு அந்த ஊருக்குள்ளே போக முடியாதவராக, தன் மனைவி மக்களோடு கூட வாழ முடியாதவராக, காட்மண்டுவிலே நேபாளத்தின் தலைநகரிலே கூலி சுமந்து தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய குடும்பத்தின் வயிற்றையும் காப்பாற்றி வருகிறார்.
அம்மா, உனக்குள்ள இருக்கிற பொருளாசை என்கிற காரியத்தை வைத்து
உனக்கு பிரியமானவர்களை போதிக்கிறவர்கள் எழுதிவிட்டார்கள். இது கடைசி காலம். They will use that influence. Listen. இது என்ன காலம் ஐயா? இது என்ன காலம்? சாய்ந்து போகும் காலம். தங்களுக்கு மனதுக்கு ஏற்ற பிரசங்கிகளை சேர்த்துக் கொண்டு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது. மக்கள் உங்க கைப்பிடிச்சுங்க, வந்திருக்கு ஜாக்கிரதை.
ஆமா,
அப்படியாவாயிலும் கொஞ்ச பேர் மனம் திரும்ப மாட்டாங்களான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ ஒரு காலத்தில் வாழவில்லை ஐயா. என்னுடைய தேவ சபைக்குனுடைய நிலைமையை புரிந்து கொண்ட சிலர் இதைய வியாபாரமாக்கிவிட்ட பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை தன் மீட்கப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக, தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக, அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக, இந்த காலத்தில் நடக்கிற இந்த காரியத்தை புரிந்து கொள்ளதபடி அவருடைய கண்கள் அடைக்கப்படத்தக்கதாக இன்பமானவைகளை இச்சகமானவைகளை பேசி அவர்களுடைய காரியங்களை கொள்ளடிக்கிறவர் பெரிய கூட்டத்திற்கு எச்சரிக்கை. உன்னை தேவன் ஏன் அழைத்தான்? உன்னை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? உன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு காரணம் என்ன? கல்வாரியிலே மீட்ட அன்பை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? என் வாலிப வயதில், என் 21 வயதில் நல்ல கம்பெனியில வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த நான் சமாதானத்திருந்த போது என் அறையை தேடி வந்து தன்னுடைய கல்வாரி காட்சியை காண்பித்த போது நான் அங்கே பாடின இந்த பாடலை மறுபடியும் பாட விரும்புகிறேன். ஆண்டவர் என்னுடைய அறையில வந்து கிருபை பொங்கினவராக எனக்கு காட்சி அளித்து, நீ இனி சமாதானம் இல்லாமல் வாழ வேண்டாம், நீ உன்னுடைய பாவத்தை சுமக்க வேண்டாம், உன்னுடைய மீறுதல்களை இள வயது மீறுதல்களை இதோ நான் மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நான் பாடின பாடல்,
எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலேயும் எண்ணும் நன்மை ஏதும் இன்னும் கல்வாரி அன்பனி பார்க்காம இருந்தீனா உன்னை நேசித்து உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதகனை போல தொங்கும் அவரை ஒரு நிமிடம் கொஞ்சம் நோக்கிப்பா உன் பாதகத்தை தன்மேல் சுமந்த தேவாட்டு குட்டியின் கதறலை கொஞ்சம் கேட்டுப்பா என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிற அந்த அழுகுற உன்னை உடைக்கட்டும் அது உடைக்கிறது மாத்திரமல்ல உன்னை அவருக்கு உகந்தவனாக மாற்றிவிடும் நான் அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் நான் வேலை செய்தது உண்மைதான் சம்பாதித்தது உண்மைதான் அதற்கு முன்னதாக வாழ்ந்ததற்கும் அதற்கு பின்னதாக வாழ்ந்ததற்கும் என் வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் உண்டானதற்கு காரணம் என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் இத்தனை பேர் இருக்கும் போது இத்தனை கோடி மக்கள் மத்தியில் என்னை தேடி என்னை தேடி என்னுடைய அறைக்கு வந்ததற்கு காரணம் என்பது என்பதை நான் கேட்ட போது ஆண்டவர் எனக்கு தம்முடைய அன்பின் பிரவாகத்தை மாத்திரமல்ல என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தையும் காண்பித்தபடியினால் தான் இன்றைக்கும் கடந்த பல வருடங்களாக கதறிக்கொண்டு கத்திக்கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்லவா விலை கொடுத்து வாங்கினார் உங்களுடைய பாவத்தையும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்லவா உங்களை மீட்டெடுத்து உங்களை ரட்சித்தார் அதற்கு பின்னதாக ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதே புரிந்து கொண்டீர்களா அல்லது உங்களுடைய இதயத்துக்கு உங்களுடைய செவிக்கு ஏற்ற பிரசங்கத்தை தேடி ஓடி அதற்கு சாய்ந்து போனீர்களோ இது பொல்லாத காலம் இது பொல்லாத காலம் இது பொல்லாத காலம் இது பொல்லாத காலம் 5 காரியங்களை குறித்து பேசுவேன் என்றேன் ஆனால் நேரமாகிவிட்ட அப்படின்னா இன்னொரு காரியத்தை மாத்திரம் குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் நன்றாக நீங்கள் திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம்
அப்பொழுது அவன் இவனை பார்த்து
ஏலிசா அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து
அந்த மனுஷன் ஆகிய
நாகமான்
உனக்கு எதிர்கொண்டு வர
தன் ரதத்திலிருந்து இறங்குற போது
என் மனம் உன்னுடனே கூட
செல்லவில்லையா
பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும்
ஒலிவத்தோப்புகளையும்
திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா
இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரியும் நாகமான் குஷ்டரோகியாய் வந்தான் எலிசா அவனை வீட்டு வாசலுக்கு வந்தபோது கூட வெளியே வந்து பார்க்கவில்லை பெரிய சேனாதிபதி பெரிய கேப்டன் சீரியா நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் a foreign dignitary but Elisha failed Elisha never wanted to go and receive this great man நல்ல கவனிங்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஊர்ல இருக்கிறான்னு தெரியுதுன்னா அவன் போய் 2 மாலைலாம் போட வேண்டிய அவசியம் இல்ல அவன் வீட்டு வாசல் என்ன போய் 7 நேரம் மூழ்கியா இவன் என்ன சொல்றான் தெரியுமா நாகமா நான் நினைச்சேன் அவன் வந்து என் குஷ்டரோகத்தை தடவி கொடுத்து என் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிறான்னு சொல்லுவான்னு நினைச்சேன் இவன் என்னோட என் முகத்தை கூட பார்க்கல வீடியோ கூட வராம ஒரு டீ கூட கொடுக்காம நீ அனுப்பிட்டான் அது காணா குறைக்கு இந்த யோகால போய் குளிச்சுட்டு வர்றான் அது சாக்கட நதி இதை விட நல்ல நதி இருக்கிற கோபத்தோடு கூட போய்விட்டான் ஆனால் ஒரு வேலைக்கான ஒருவன் பரிந்து பேசும்போது அவன் கீழ்ப்படிந்து முழுகின போது அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசம் போல் ஆயிற்று அற்புதத்தை உணர்ந்தான் மோடோடி வருகிறான் எலிசா இடத்தில் வந்து ஐயா what a miracle is what God has done for me என் தேவன் உன் தேவன் எனக்கு செய்தது என்ன என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொடுத்த போது அவன் சொன்னான் நான் காணிக்கை வாங்க முடியாது ஆனா கூட இருந்த கேஆசி இருக்கிறானே அவன் இவ்வளவு நாளும் கூட தான் இருந்தான் ஆனா அவனுக்கு ஐயோ போறானே ஃபாரின் காசு கொண்டு வந்திருக்கான் டாலரா கொண்டு வந்திருக்கான் இதை விட்டுட்டு இந்த ஆளு பைத்திய மாதிரி ஊழியஞ்சான் இவன் ஏன் ஒரு ஊழல் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் போன போது பின்னால ஓடி போய் எங்க எஜமான் சொன்னாரு ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்குது கொஞ்சம் கொடுத்து விடுங்க என்று சொல்லி இவன் பின்னால ஓடி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிட்டு வந்து நிக்கிறான் எப்படியாவது கொஞ்சம் சேர்த்தரணும் அற்புதத்தை செய்தோ அல்லது அற்புதம் செய்ததாக சொல்லியோ ஹலோ உங்க ஊர்ல அப்படி நிறைய ஆட்கள் சுத்தி வராங்க
அற்புதம் நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அற்புதம் செய்ததாக சொல்லிய நடந்ததே அற்புதம்
செய்ய நடந்ததே அப்படி நடந்ததே இப்படி நடந்ததுன்னு சொல்லி
நஞ்சமா போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல பத்திரமா தனக்கு வைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு வாங்கினா சொன்னது என்னது சொன்னது என்னது
ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக மற்றவர்களுக்காக, ஆனா எங்க கொண்டு வச்சுக்கிட்டா?
ஹலோ ஹலோ,
ஊழியத்துக்கு தான் வாங்குவான், தான் தலானை கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியுமோ
இது பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம்,
பொல்லாத காலம். They will talk about the ministry only. They will tell that this is for the ministry. இது ஊழியத்துக்கு தான் என்று சொல்லுவார்கள்.
வாங்கின பிறகு எங்க உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியுனா பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூர்மையா பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் உயர்ந்தது, அவர்கள் வாழ்கிற இடம் பெரியது, அவர்கள் போகிற கார் பயங்கரமானது, அவர்கள் உடுத்துகிற உடை பலலட்சங்களை கொண்டது, அவர்கள் போடுகிற அழகு ஆபரணங்கள் அவர்கள் வித்தியாசமானவைகள். அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்கிற ஊழியத்திலே சிறுமைப்பட்டதன் மேல் சிந்தையுள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மைதானே? நான் போய் சொல்லல, நான் போய் சொன்ன என்ன கல்லறிந்து கொடுக்கிறது கொள்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை
தர்றேன். கேட்டா சொல்லுவாங்க, கத்தர் எங்களை இப்படி ஆசீர்வச்சிருக்கும் போது அகசிஞ்சு இருக்கு, ரொம்ப பொறாமையா இருக்கு.
எனக்கு என்ன ஏன் பொறாமை? என் வீட்டுல மீன் சாப்பிட்டான, கோழி சாப்பிட்டான, எனக்கு என்ன பொறாமை? ஏன் வயிறாவ பார்த்துலயா இருக்கு? அருமையாக எமில் ஜெகசிங் அண்ணன் ஒரு பாடலை எழுதினா, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாரும்,
பின்மாறி பெய்யட்டுமே இயேசுவே, அந்த
ஒரு பெரிய பாரம் கம்மி பிடிப்பதை இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் உணர்வீர்கள். இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையோடு கூட தேவன் இடைப்படுகிறதை நான் காண்கிறேன்.
You will not be the same again. Thank you, you will not be the same again. Thank you, you will not Spirit. Be the same again.
Thank you, Holy Spirit of God. Jesus.
கரங்களை கூப்பி என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா சொல்லுவோமா? ஜபமாக பாடப்போகிறோம். தேவனுடைய கிருபை மாத்திரம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன்.
என்னை உமக்கு இயேசு நாயகா
அப்படியே ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளோடு தேவ பிரசன்னம் கடந்து போகிறதவர்கள் சரீரத்திலும் ஆவிலையும் ஆத்மாவிலும் உணரத்தக்கதாக செய்துவிடும்படியாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். இங்க வந்த எல்லாரும் பலவீனத்தோடு அல்ல, பலசாலிகளாக கடந்து செல்வார்களாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்தியாவின் கடை மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.